உள்ளவனும் கூட திருத்தமனும் தருணரின் உறுதியாக தொடர் அன்புடன் தொடர்பு தீரை கொடுத்து கருவன் பாசி கள்ளவனை பசுபோத நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த நீண்ட தீசியாக வாசமலர் மண்கடல் வணங்கு வந்து பிறப்பை வணங்குவான். கூலிய போன்ற கொழுத்து கூலிய கடல் போற்றி ஆழ்மிசை கல்மிதப்பில் அணைந்த பிறான் அடி போற்றி வாடி திருநாவலூர் வந்தனர் பதம் போற்றி கூழிமணி திருவாத உரத் திருத்தாள் போற்றி இல்லாமல் முருகப்பெருமானுடைய திருவுருளின் அலை கூடியிருக்கக்கூடிய அடியாத்திரு திட்டமானுடைய பிரதார்த்தத்துடைய கடியனுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களை முதற்கன் தெரிவித்துக் கொண்டு முருகன் கோழ்பாடு சபையின் சார்பாக பெரிய புராண தொடர்ச்சிக்குழு மகான் ஸ்ரீ ஒடுக்கத்துவசாமியுடைய திருமடத்திலே மாதந்தோறும் சனிக்கிழமையில் எல்லாமல்ல ஆடல் உள்ளாருடைய திருவருளினாலும் தெய்வ சேக்கிழார் பெருமானுடைய குருவருளினாலும் மிகவும் சிறும் சிறப்புமாக நடைபெற்று வருகின்ற வேளையில் இந்த நிகழ்ச்சிக்கு தன்னுடைய முழு ஆதரவும் ஒத்துழைப்பும் கொடுக்கக்கூடிய மாணிக்கவாச அரண்மனையை சார்ந்த அன்பர்கள் அனைவருடைய திருவடி அப்பனுடைய நன்றி வணக்கத்தையும் முதற்கண் தெரிவித்துக் கொண்டு திரியபுராணத்திலே நாம் திருஞான சம்பந்த சுவாமியுடைய அருள் திரு வரலாற்றினை தொடர்ந்து சிந்திக்க திருவருள் கூட்டியிருக்கின்றது. அந்த வகையிலே நாம் திருஞான சம்பந்த திரு காஞ்சிபுரத்திலே இருந்து திரு ஆலங்காடு வரையிலும் அவர் வழிபாடு செய்த தலங்கள் என்கின்ற வரிசையிலே நாம் பார்த்து வருவதிலே இரண்டு தலத்திலே அவர் அருள் செய்த திருப்பதியங்களை நாம் இன்னும் காண இருக்கின்றோம். ஒன்று திருவிற்கோலம், இன்னொன்று திரு ஊரல். இரண்டு பதிகள் மட்டும் காஞ்சிபுரத்திலே இருந்து திரு ஆலங்காடு வருகின்ற வரையிலும் இறைவன் அவர் திருஞான சம்பந்தர் வழிபட்ட தலங்கள் என்பதாக நாம் பார்த்து வருவோம். போன வகுப்பிலே நாம் சிந்தித்த தலம் இது திருவல்லம். ஆக திருவல்லம் நாம போன வகுப்பிலே சிந்தித்தோம் அந்த பதிகத்தை. இன்று நாம் காண இருக்கின்ற இரண்டு பதிகள் திருவிற்கோலமும் திருவுரலும். இந்த மண்ணுலகத்திலே இந்த உயிர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த உயிர்கள் இறைவனுடைய திருவடியை அது புகழாக அடைய வேண்டும் என்பதுதான் குறிக்கோள். இறைவனுடைய திருவடியை புகழாக அடைதல், இறைவனுடைய திருவடியை புகழாக அடைதல், சரணாக அடைதல் என்பதுன்ற அந்த நிலையிலே இந்த மண்ணுலகத்திலே நமக்கு கிடைத்த ஒரு அரிய தலமாக விளங்குவது, அதை குறியீட்டாக அதை நினைவுபடுத்தும் முகமாக இந்த உயிர்களுக்கு இந்த உயிர்கள் எல்லாம் வந்து அடைய வேண்டிய இடம் என்பதாக அமைக்கின்ற இடம். அதில் ஒன்று சீர்காழி. திருப்புகழி என்று சொல்லக்கூடிய 12 திருப்பெயர்கள் புகழி என்கின்ற அந்த திருப்பெயர் மிக மிக முக்கியமான திருப்பெயர். சம்பந்தர் அதை அற்புதமாக பயன்படுத்துவார். புகழ் என்கின்ற நிலையிலே புகழி இந்த உலகங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த உலகமானது அழிவு காலம் பேரூழி காலம் என்கின்ற நிலையிலே எல்லாம் இப்பொழுது பெருமான் தோணியிலே வருகின்ற பொழுது அவர்தான் துணை, அவர் ஒருவர் தான் அங்கே மிஞ்சி இருக்கக்கூடியவர், பெருமான் தான் என்பதை காட்டுகின்ற நிலையிலே புகழாக அடையத்தக்க ஒரே அந்த நிலை சிவபெருமானுடைய திருவடி என்பதை காட்டுகின்ற இடம் புகழி என்று சொல்லக்கூடிய நிலை. இரண்டாவது மிக முக்கியமான தலம் திருப்புகழூர் என்று சொல்லக்கூடிய தலம். திருப்புகழூர் என்று சொல்லக்கூடிய தலத்தினுடைய சிறப்பு பார்த்தீர்கள் என்பதாக சொன்னால் அந்த தலத்தை பற்றி பெரிய புராணத்திலே தெய்வ சேக்கிழார் பெருமான் பல இடங்களிலே பல நிலைகளிலே அந்த திருப்புகழூரினுடைய சிறப்பை காணலாம். திருப்புகழூர் சிறப்பு என்பதாக சொன்னால் அடியார்களுடைய சிறப்பு திருப்புகழூர் சிறப்பு. திருப்புகழூர் என்று சொல்லக்கூடிய நிலையிலே திருப்புகழூரை பற்றிய சிந்தனையிலே முதலாவதாக நமக்கு திருப்புகழூர் என்றவுடன் ஏற்படுகின்ற சிந்தனை எது என்பதாக சொன்னால் அது அப்பர் பெருமானுடைய திருவடி. இந்த மண்ணுலகத்திற்கு தொண்டு என்று சொல்லக்கூடிய தொண்டினுடைய நிலையிலே நின்ற நம்முடைய அப்பர் பெருமான் தொண்டு சேருகின்ற இடமாக தொண்டு போய் திருத்தொண்டாக நிற்கின்ற அந்த திருத்தொண்டு சேர்ந்த இடமாக விளங்குகின்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு தலம் திருப்புகழூர். அங்கே திருப்புகழூரிலே அவர் அமைக்கின்ற அந்த திருத்தாண்டகம் வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொரு நாளும் பெருமானுடைய திருவடியிலே வைக்க வேண்டிய விண்ணப்ப மொழிகள் அத்தனை. பாட்டு இல்லைங்க, அது ஒரு பாடலோ தாண்டகமோ அப்படியெல்லாம் அல்ல. பெருமானோடு நேரடியாக அவரோடு பேசி அவருடைய திருவடியிலே உன்னை புகழாக நான் வந்து அடைவதற்கு வழி சொல் என்பதாக பெருமானிடத்தில் வைக்கின்ற விண்ணப்ப மொழி. அந்த விண்ணப்பத்திலே இரண்டு குறிப்புகள் இந்த திருவிற்கோலத்திற்கு சம்பந்தமான இரண்டு திருப்பாடல்கள். முதல் திருப்பாடல் எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகேன் என்ற திருப்பாடலும், நான்காவது திருப்பாடல் தெருளாதார் மூவையிலும் தீயில் வேவ என்கின்ற அந்த நான்காவது திருத்தாண்டகமும் ரொம்ப அற்புதமான நிலை. அந்த இரண்டு பாடல்களையும் நாம் பாடுவோம்.
என்னுகேன்
பெருமான் திருவடியை அவர் நம்முடைய நவுக்கரச பெருமான் மிக அற்புதமாக அந்த திருவடியிலே சென்று சேருகின்ற அந்த காட்சியையும், இந்த உலகத்து உயிர்களுக்கெல்லாம் இறைவன் திருவடிதான் சரண், அந்த திருவடிதான் புகழ் என்பதாக காட்டிய ஒரு நிலையும் இந்த திருத்தாண்டகத்திலே. திருப்புகலூர் என்று சொல்லக்கூடிய அந்த திருப்புகலூரிலே முருகநாயனார் என்று சொல்லக்கூடிய முருகநாயனார் அங்குதான் மலர் தொண்டு செய்தார். முருகநாயனார் அங்கே மலர் தொண்டு செய்து பெருமானை வழிபட்ட ஒரு தலம் திருப்புகலூர். அது மட்டுமல்ல, திருப்புகலூரிலே திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், முருகநாயனார், சிறுத்தொண்டர், திருநீலநக்கர், திருநீலகண்ட யாழ்ப்பாணர், இப்படி அத்துணை பேர் ஒழுங்காக இணைந்து கொண்டு இறைவன் புகழை பாடி பேசிய ஒரு தலம் திருப்புகலூர். அது மட்டுமல்ல, நாவுக்கரச பெருமான் வரார் எங்க திருவாரூரை தொழுது விட்டு திருப்புகலூரிலே ஞானசம்பந்தர் இருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டு அங்கே வரார். வந்தவுடனேயே திருவாரூரினுடைய சிறப்பு, திருவாரூரை எவ்வாறு வணங்கினீர்கள் என்பதாக ஞானசம்பந்தர் கேட்க, திருவாரூர் சிறப்பினை, ஆதிரை நாள் சிறப்பினை நாவுக்கரச பெருமான் எடுத்து சொன்ன இடம் திருப்புகலூர். அற்புதமான பதிகம். அவர் சொன்னதை கேட்ட உடனேயே திருவாரூரை நான் வணங்கணும்னு சொல்லி ஞானசம்பந்தர் நீங்க எங்கே இருங்க நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ட்ரிப் அடிச்சார். எங்க இருந்து திருப்புகலூர்ல இருந்து திருவாரூர் சென்று வணங்கி மீண்டும் திருப்புகலூர் வருகின்ற வரையிலும் நாவுக்கரச பெருமான் அங்கேயே இருக்கிறார். அங்க செங்கிழார் பெருமான் மிக அற்புதமான ஒரு செய்தி சொல்லுவார். ஒருபடி சிந்தையினார்கள் உடன் உறவின் பயன் பெற்றார். பெரிய புராணத்தினுடைய உயிர் நாடி அது, சைவத்தினுடைய உயிர் நாடி. பெரிய புராணத்தினுடைய உயிர் நாடி மட்டும் அல்லங்க, சைவ சமயத்தினுடைய உயிர் நாடியை, அந்த நாடியை எடுத்து சொன்ன இடம் இது. தண்ணிலே பொறித்து வைத்துக் கொள்ள வேண்டிய இடம், நம்ம ஒரு மனையிலேயும் பொறித்து வைக்க வேண்டிய இடங்கள். சேக்கிழார் பெருமாடு இந்த வாக்கு பெரிய புராணம் முழுவதும், திருமுறை முழுவதும் படித்ததனுடைய பயன் என்ன என்பதாக சொன்னால், ஒருபடி சிந்தையினார்கள், உன்னுடைய சிந்தை ஒருபட வேண்டும். நம்முடைய சிந்தை எப்படி இருக்கும் என்பதாக சொன்னால், திருகளாகிய சிந்தையினர் மிருகலாம் தவம் வேதமை தீரலாம், திருகளாகிய சிந்தை திருத்தலாம். ஒன்னுக்கு ஒன்னு இந்த சிந்தை அதுதான் இயல்பு, அதை மாற்ற வேண்டும் என்பதாக சொன்னா முடியாது. திருகளாகிய சிந்தை இருக்கும், ஆனால் இந்த திருகளாகிய சிந்தையை திருத்த வேண்டும் என்பதாக சொன்னால் அதற்குரிய ஒரே வழி, அடியார்கள் திருக்கூட்டத்தில் போய் நடுவில் சேர்ந்து விட்டால் போதும், எங்கெங்கேயோ அலைந்து கொண்டிருக்கின்ற சிந்தனையானது ஒருமுகப்படும். இரும்பு அங்கங்கேயோ அப்ப அங்கங்க அந்த துகள்கள் கிடக்கும், பக்கத்திலே கொண்டு போய் ஒரு காந்தத்தை வைத்து விட்டால் அத்தனை இரும்பு துகள்களும் காந்தத்தை நோக்கி சென்று ஒருப்படுவதைப் போல சிந்தை ஒருப்படும். அடியார்களுடைய உள்ளே சென்று விட்டால் சிந்தை ஒருப்படும். அப்படி ஒருபடி சிந்தையினார்கள் உடன் உறவின் பயன் பெற்றார்னர். இதுதான் இந்த சைவ சமயத்தினுடைய பயன், ஆன்மாவினுடைய பயன், எல்லா திருமுறைகளையும் படிப்பதனுடைய பயன், இறைவன் திருவடியை வணங்குவதனுடைய பயன் கூட அதுதான். அப்படி ஒருபடி சிந்தையினார்கள் உடன் உறவின் பயன் பெற்ற தலம் திருப்புகலூர். இந்த திருப்புகலூரிலேதான் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அங்கே போய் பெருமானிடத்திலே பொன் கேட்டு சென்ற இடம்கள். பெருமான் கிட்ட பறவையார் அமிச்சுட்டாங்க, போய் நல்லா சம்பாதிச்சுட்டு வாங்க, பொண்ண பெருமான்கிட்ட வாங்கிட்டு வாங்க. எந்த தலத்துல போறது, யார் எந்த தலத்து பெருமான் வெல்த்தியா இருக்கிறார் அவருக்கு தெரியும். ஏன்னா இந்த தலத்துக்கு போனா இவருக்கே இங்க கட்டுறதுக்கு துணி இல்ல, என்ன எத்தனை நாள் ஆச்சோ, என்ன பிசுக்கு, இங்க போனா கிடைக்காதுன்னு தெரியும். ஆக கிடைக்கிற இடம் எதுங்கறத தெரிஞ்சு வச்சுட்டு போன ஒரு இடம் திருப்புகலூர் போனா அங்க கொடுப்பாருன்னு தெரிஞ்சது. அப்ப திருப்புகலூரில் போய் பெருமான் கொடுப்பார் என்பதாக எண்ணி வழிபாடுகளை நடத்தி வர்றார். ஆனா கொடுப்பதற்கான எந்த அறிகுறியும் அங்க தெரியல. சரி இப்ப கொடுப்பார் போல இருக்கு, இப்ப கொடுப்பார், இந்த பதிவு முடியும் போது கொடுப்பார், இல்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் கொடுப்பார் அப்படின்னு பார்த்தா ஒன்னும் சிம்டமே இல்ல, பெருமான் கொடுக்கற மாதிரியும் தெரியல. அப்ப சரி ஏதோ ஒரு நிலையினாலே பெருமானுடைய அருக்குறிப்பு இல்லை என்பதாக சொல்லி அங்க படுக்கிறார். படுக்கிற பொழுது ரெண்டு செங்கல தலையில உயரமா இருக்கணுமே சொல்லி அந்த செங்கலை வச்சு அதுல தலைய அவருக்கு அற்புதமா அந்த கூந்தல் அருமையா இருக்கும் சுந்தர பெருமான். அந்த கூந்தலை அப்படி அழகா சுருட்டி அந்த செங்கல் மேல வச்சு மெத்துன்னு அப்படி வச்சார் தலைய. பெருமானுடைய திருவருளினாலே அங்கே அவருக்கு உறக்கம் வந்தது. உறக்கம் வந்து முழிச்சு பார்த்தா அதுக்கப்புறம் அந்த ரெண்டு செங்கலும் ரெண்டு தங்க கட்டிகளாக மாறி காட்சி கொடுக்கும். பெருமான் அப்படியே வந்து பக்கத்துல இருந்தவங்க சொன்னாங்க, சுவாமி பரவாயில்ல நீங்க செங்கல் மேல தலையை கல்லு வச்சு படுத்தீங்க, நீங்க பாட்டுக்கு தரையில வச்சு படுத்திருந்தீங்கன்னு சொன்னா தரையே பாலமா இருக்கும், அத்தனையும் செங்கல் இதாச்சு. குயத்துல எடுத்துட்டு போயிருக்கணும் சுவாமி, நல்ல வேலை செங்கல் ரெண்டு தீ வச்சிங்கன்னு சொல்லி. அப்ப பெருமானிடத்திலே அங்கே போய் பெருமானிடத்திலே பாடுகின்றார், தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் சார்பினும் தருகிலா பொய்மையாளரை பாடாதே. யார பாடுறது? எந்த புகழூர் பாடுவீர் புலவீர்கள். அங்கதான் கொண்டு வந்து அற்புதமா நம்முடைய நாயன்மார்கள் நம்மை அங்கே வழிபடுத்தும் முறை தெரியுது. திருப்புகலூர் சென்று வழிபடுதல், பெருமானுடைய திருவடியை வழிபட வேண்டும் என்கின்ற அந்த அருட்குறிப்பு, அப்படி சுந்தர பெருமானுடைய அருட்குறிப்பு வந்த தலம் திருப்புகலூர். அங்கே திருஞான சம்பந்தரனுடைய அருட்குறிப்பு தெரியணும் இல்லையா? அங்கே திருஞான சம்பந்தரனுடைய அருட்குறிப்பு பார்த்தீர்கள் என்பதாக சொன்னால், அற்புதமான பதிகம் பாடுறார் திருஞான சம்பந்தர் திருப்புகலூரில். அதுல ஒரு அந்த ஒரு குறிப்பு, யாரும் சொல்லாத ஒரு குறிப்பு, திருப்புகலூருக்கு உரிய தனி குறிப்பு. மூன்றாவது பாடலும் நான்காவது பாடலும் திருஞான சம்பந்தர் நமக்கு கொடுத்த ஒரு அற்புதமான நிலை. திருப்புகலூர்ல திருப்புகலூர் எத்தனை பேர் போய் வழிபட்டு இருக்கீங்க? வெரி ஃபியூ. நானும் கைது உள்ளதானே. இப்ப ஒரு செய்தி இதுல சொல்லும்போது சொல்வார், மண்ணிலாவும் அடியார் குடிமை தொழில் பேணும் குடிமை தொழில் மல்கும் புகழூர். இது ரொம்ப முக்கியமான செய்தி. எல்லா நிலைகளிலேயும் நம்ம அடிமை தொழில பத்தி தானே கேள்விப்பட்டிருக்கோம். இது என்ன குடிமை தொழில் இல்லையா? அடிமை தொழில், அடிமை தொழில் ஒன்று உண்டு, ஆனால் குடிமை தொழில் என்பதாக சொல்லுவது இந்த திருப்புகளூருக்குரிய ஒரு சிறப்பு பார்த்தீர்கள் என்பதாக சொன்னால், ஊரில் மல்கி வளர் செம்மையினால் உயர் உயர்வெய்தும் புகழூர். திருப்புகளூரை பொறுத்தவரையிலும் திருப்புகளூரை பார்க்கின்றார் சம்பந்தர் பெருமான், ஊர்னால அடியார் சிறப்பானாங்களா, அடியார்னால ஊர் சிறப்பாச்சா கேள்வி வருது அவருக்கு. ஊரினுடைய சிறப்புனால அடியார்கள் எல்லாம் இப்படி சிறப்பா இருக்கிறாங்களா, பொய்யில்லாத மனத்தவர்களாக இருக்கின்றார்களா? ஏன் பொய்யில்லாத மனம் வந்ததுன்னா, உன்னுடைய திருவடியிலே நாள்தோறும் வந்து வணங்குவர்களுக்கு எப்படியா பொய் இருக்கும் மனசுல, அவருடைய மனதிலே எப்படி பொய் வளரும்? அப்படி அந்த பொய்யினை நீக்குவதனாலே இந்த ஊர் சிறப்பாயிற்றா, அல்லது இந்த ஊரிலே இருக்கக்கூடிய அடியார்கள் செம்மையினால் இருக்கக்கூடிய அடியார்களினாலே இந்த ஊர் பதி சிறப்படைந்ததா? அப்படி ஒரு சிறப்பு திருப்புகளூர். அந்த திருப்புகளூர் பதி செம்மையினால் உயர் பதியினர். இந்த பதிக்கு மேல ஒரு பதி இல்லை, உயர் பதி என்பதாக நிறுவிய இடம். அதுல சொல்றார், குடிமை தொழில் என்பதாக சொல்லுகின்ற பொழுது தான் மட்டும் திருக்கோயிலே சென்று வணங்குவது அடிமை தொழில். யான் எனக்கு உனக்கு அடிமை என்பதாக சொல்லி நிற்கின்ற நிலை. ஆனால் குடி முழுவதும் அடியார்கள் என்று சொல்லக்கூடிய நிலையிலே தன்னுடைய குடி முழுவதையும் பெருமானுடைய திருவடியிலே இணைக்கின்ற ஊர் திருப்புகளூர். அதனால இது குடிமை தொழில். ஒருத்தர் மட்டும் போய் வீட்டுல வணங்கிட்டு வர்றதெல்லாம் கிடையாது. இங்க போனா தன்னுடைய சுற்றம் சூழ வந்து அனைவரையும் பெருமானுடைய திருவடியிலே இணைக்கின்ற ஒரு ஊர் ஆகையினாலே இந்த ஊரை குடிமை தொழில் பெறும். அற்புதமான ஒரு அப்ப குடிமை அதுல சொல்ற, நீரின் மல்கு சடை சடையன் விடையன் அடையாத்தம் அரண் மூன்றும் சீரின் மல்கு மலையே சிலையாக முனிந்தான் மலையே சிலையாக முனிந்தான். திருவிற்கோலம் என்று சொல்லக்கூடிய இந்த திருவிற்கோலம், பெருமான் முப்புறம் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று புறங்களையும் எரிப்பதற்காக தயாராகி மூன்று புறத்தையும் பெருமான் எரிப்பதற்காக போறார் அப்படின்னு சொல்றப்ப எடுத்த போட்டோ திருவிற்கோலம். பெருமான் எப்படியா போனாரு அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? ஓ, திருவிற்கோலம் போய் பார்ப்பா, இப்படிதான் போனாரு பெருமான் முப்புறம் எரிக்கிறதுக்கு போனார் இல்லையா? அப்ப போகும்போது எடுத்த போட்டோ எங்க இருக்குன்னா, திருவிற்கோலத்துல இருக்கு, போய் பாத்துக்கோ அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு தலம் அது திருவிற்கோலம். திருவிற்கோலம் என்று சொல்லக்கூடிய இந்த திருவிற்கோலம், அதுல ஒரு சிறப்பு அந்த வில் கோலம், அதுதான் சிறப்பு. திருவிற்கோலம் என்பதில் பெருமான் முப்புறம் எரிக்க போனதிலேயே இந்த கேச்சிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்ற பாயிண்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா, வில் என்று சொல்லக்கூடிய அந்த வில்லின் கோலம். இங்கே ஞானசம்பந்த பெருமான் கொடுப்பார், சீரின் மல்கு மலையே சிலையாக முனிந்தான். மலையே சிலையானது, எந்த மலை சிலையாச்சு? மலையே சிலையானதுன்னு எந்த மலை? மேருமலை. மேருமலையை அவர் வில்லாக வளைத்தார். திருவிற்கோலத்திலே பெருமான் அந்த கோலத்தோடு அந்த முப்புறங்களையும் எரிப்பதற்காக அந்த செல்லுகின்ற அந்த கோலத்தோடு இருக்கின்ற அந்த மேனி, அப்படிப்பட்ட அந்த திருமேனியை காட்டும் இடம், அந்த முப்புறம் எரித்த செய்தியை அற்புதமாக எடுத்துச் சொல்லும் இடமாக அமைந்திருக்கிறது. இங்கே இருப்பவன் இடம் திருவிற்கோலம் என்பதாக காட்டுவார். அப்ப திருவிற்கோலம் முப்புறம் எரித்த நிலை என்பதாக சொன்னால், முதல்ல அதுக்கு ஒரு அஸ்திவாரம் வேணும். இப்ப அஸ்திவாரத்தை எதுல போடுறது அப்படின்னு பார்த்தா, அஸ்திவாரத்தை போடுறதுக்கு திருவுந்தியார் என்று சொல்லக்கூடிய மணிவாசக பெருமானிய திருவாசகத்தை அஸ்திவாரமா போடலாம். திருவுந்தியாரில் முப்புறம் எரித்த செய்தியை நம்முடைய மணிவாசக பெருமான் காட்டுகின்ற அந்த திருவுந்தியாரில அந்த செய்தியை பார்த்து திருவிற்கோலம் சொல்லக்கூடிய கோட்டை. அந்த கோட்டை பறக்கும் கோட்டை, மூணுமே பறக்கும். இந்த மூன்று அரக்கர்களும் அப்படியே பறந்து கொண்டு செல்வார்கள் வானத்தில. அப்படி வானத்தில சென்று கொண்டு இருக்கின்ற போது கீழே பாப்பான், ஒரு ஊரு தெரியும், ரைட், இந்த ஊரா உள்ளூர் மாதிரி தெரியுது, உட்கார் அப்படின்னு. அப்படியே வந்து செல்லுன்னு அந்த மூன்று பேரும் வந்து உட்காருவாங்க. உட்கார்ந்த உடனே கீழே இருக்கிறதெல்லாம் என்ன ஆகும், கோட்டை மேல வந்ததுன்னா அத்தனையா சக்னியா போயிடும். அப்படி இந்த கோட்டைகளை வைத்துக் கொண்டு அழிக்கின்ற அந்த நிலையை இருக்கின்ற அந்த அவுணர்களுடைய கொடுமை தாங்காமல் தேவர்கள் எல்லாம் போய் பெருமாண்ட சொன்னாங்களாம், சுவாமி இந்த மூன்று புறங்களும் இப்படி அமைத்துக் கொண்டு மூவரும் மூன்று அவுணர்களும் எங்களுக்கு இத்தனை துன்பங்கள் விளைவித்துக் கொண்டிருக்கின்றார்கள், மண்ணுலகமும் விண்ணுலகமும் இதனால் துன்பப்படுகின்றது, ஏதாவது செய்யுங்க. என்னப்பா செய்ய சொல்றேன்னு, நீங்க போருக்கு போங்க அப்படின்னு. போருக்கு போறதா, நான் இதுவரையிலும் போகாதது இன்னைக்கு சொல்றீங்க, போருக்கு ஏன்பா போனோம் அப்படின்னு. இல்ல இல்ல, நீங்க வந்து முப்புறம் என்று சொல்லக்கூடிய அந்த மூன்று புறத்தையும் நீங்க போருக்கு போய் தான் ஜெயிக்கணும். அப்படியா, சரி போருக்கு போறேன். போருக்கு போறதுக்கு எனக்கு அதுக்கான ஆயுதங்கள் எல்லாம் செய்யணுமே, அதுக்கு எப்படின்னா, நீங்க கவலையப்படாதீங்க, நாங்க எல்லாம் உங்களுக்கு செஞ்சு தரோம். போருக்கு போறதுக்கு என்ன வேணும், தேர் வேணும்பா, தேர் நாங்க செஞ்சு ரெடி பண்ணி வைக்கிறோம். அங்க சூரியனை கூப்பிட்டா சந்திரனை கூப்பிட்டா ரெண்டுத்தையும் சக்கரம் ஆகணும், ரைட். அந்த பக்கம் குதிரை வேணுமே, குதிரை, நான்கு வேதங்களும் குதிரையாக ஆனது, யாருப்பா இதை ஓட்டுறது என்ன? இந்த மாதிரி பிரம்மா சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறார், புடி அவர பிரம்மா நேரப்பா என்ன தேர் ஓட்ட சொல்றீங்க, உட்காரு சுவாமி உட்காருறாரு தேர்ல, என்ன நீங்க ஓட்டாம வேற யாரு ஓட்டுறது, பிரம்மாவை தேரா ஓட்ட சொல்ற, சரி எல்லாம் தேர் ஓட்ட, பில்லுக்கு என்ன பண்றது அப்படின்னா, பெரிய மேர்மலை பெருமானுக்கு என்ன சும்மா வா ஸ்டேட்டஸ், நாமெல்லாம் போனா சின்னது குன்று அதெல்லாம் கொடுக்கலாம், பெருமான் போறாருன்னா அப்ப அவருக்கு என்ன கொடுக்கறது, வில்லு, வேறுமலையே வில்லா கொடுக்கலாம்னு வேறுமலையே வில்லா கொடுத்துட்டான். அப்புறம் அவருக்கு அந்த அம்பு போடணுமே, அந்த அம்புக்கு என்ன பண்றது அப்படின்ன போது, அப்ப இந்திரன் பிரம்மா திருமால் எல்லாம் உட்காந்து டிஸ்கஷன், எப்படி இவருக்கு அம்பு தயாரிக்கிறது, அம்பு தயாரிக்கிறது தான் அவ்வளவு சுலபம் இல்லையே, அது வந்து நல்லா வேகமாகவும் போகணும், அங்க போகின்ற வழியில இருக்கக்கூடியதெல்லாம் தடுக்கணும், அங்க போய் அது அதனுடைய அது எரிக்க செய்யணும், இப்படி எல்லாம் செய்யணுமே, அதுக்கு என்ன பண்றது. அப்ப அம்புக்கு மூன்று பகுதியா அந்த அம்பை பிரிச்சான், ஒண்ணு அம்பினுடைய பின்பகுதியிலே வாயுவை வச்சான், என்னன்னா வாயு ஏன் பின்னாடி வச்சானா, நல்லா பாஸ்டா மேல போவோம், த்ரஸ்ட் கொடுக்கணும், அப்ப த்ரஸ்ட் கொடுக்கறதுக்காக வாயுவை பின்னாடி வச்சா ராக்கெட் லான்ச்சிங் மாதிரி பண்ணாரு, வாயுவை பின்னாடி வச்சு நடுவுல ஸ்டெம், நடுவுல இருக்கிற ஸ்டெம் யாரா வைக்கிறதுன்னு பார்த்தா திருமால ஸ்டெம் ஆகிட்டான், திருமால் நீங்க தான் ஸ்டெம் அப்படின்ட்டு திருமால ஸ்டெம் ஆயிட்டாரு. சரி, திருமால ஸ்டெம் ஆனதுக்கு அப்புறம் டிப்பு மட்டும் வேணும் இல்லையா, அந்த டிப்பு யாரா வச்சாங்க அப்படின்னு சொன்னா அக்னி, அக்னி தேவனை கூப்பிட்டு நீ தான்ப்பா டிப்பு, நீ அக்னியா போகணும்னு சொன்னா உன்ன டிப்பா வைப்போம், வர்ணனா போயிடும், வர்ணாசிரமா போகணும்னு சொன்னா டிப்பை மட்டும் மாத்திடுவோம், ஸ்டெம் பிரஸ்ட் எல்லாம் மாத்திரது, அடுத்து இந்த டிப்பை போட்டுட்டு அஞ்சு டிப்பு வர்ணாசிரத்தா வர்ணனை கூப்பிட்டு நீ உட்காருப்பான்னு சொல்லி அவரை விடுறது. இப்படி எல்லாம் ரெடி பண்ணி சுவாமி இடத்துல சொன்னாங்களா, எல்லா சுவாமி எல்லாம் ரெடியா இருக்கு, ஒரே ஒரு சின்ன ரிக்வஸ்ட், என்ன, உங்களுக்கு அம்பு தயாரிச்சாச்சு, தேர் தயாரிச்சாச்சு, எல்லாம் ரெடியா இருக்கு, ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் நீங்களே பண்ணிக்கங்க, என்னடா அப்படின்னாரு, இந்த மேருமலையை கொண்டு வந்துட்டோம், வில்லா நீ பண்ணிக்கொண்டோம், மேருமலையை காமிச்சிட்டோம், நீங்க வில்லா பண்றதெல்லாம் நம்மளால முடியாது, மேருமலையை நீயே வில்லா பண்ணிக்கொள்ளும். சுவாமி பார்த்தா மேருமலையை அப்படியே, மேருமலையை அப்படியே வில்லா வில்லா ஆக்கி நான் என்று சொல்லக்கூடியத வாசுகி பாம்பு, அதை கொண்டு வந்து இந்த வாசுகி பாம்பு படுற பாடு பாத்தீங்கன்னா, அது வந்து இங்க இங்கேயும் நான் அங்கேயும் எங்க கடையும் போது, கடையும் போது நான் கடை கடை ஈஸியா சொல்லிட்டாங்க கடையறது அப்படின்னு, அதுவும் மேருமலைய மத்தா வச்சு வாசுகி பாம்பு நானா வச்சு அப்படி போட்டு கடைஞ்சு இதுங்கெல்லாம் ரொம்ப போது ஒன்று காமிக்குதுன்னா இந்த கான்பிடென்ட காமிக்குது. அது ரொம்ப முக்கியம். பரீட்சைக்கு போகும்போது மேக்சிமம் ஒரு பேனா இல்ல நின்று ஒரு பேனா எடுத்துட்டு போலாம். பேனா கடையா எடுத்துட்டு போகும். ஏன்னு சொன்னா இந்த பேனா எழுதல, அந்த பேனா, அந்த பேனா எழுதலன்னா இன்னொரு பேனா தீர்ல. இப்படி பெருமானுடைய அந்த ஒரே ஒரு அம்பு எடுத்துக்கிட்டார். அந்த அம்பை எடுத்துக்கொண்டு அந்த தேரிலே ஏறுவதற்கு ஆயத்தமானார். அப்படி தேரிலே ஏறுவதற்கு ஆயத்தமாகி அந்த தேர்ல அப்படி எடுத்து காலை வச்சாரு பாருங்க, வைத்த உடனேயே தேரினுடைய அச்சு முறிஞ்சது. கூர்வம் என்பதாக சொன்னால் தேரினுடைய அச்சு என்று பொருள். கூர்வத்தினுடைய கால் முறிந்தது, ஆகையினாலே அது கூவம் என்பதாக ஆயிடுச்சு. திருவிற்கோலம் என்று சொல்லக்கூடியது ஏன் கூவம், கூவம், கூர்வம், கூர்வம் முறிந்த இடம், தேரினுடைய அச்சு முறிந்த இடம், ஆகையினாலே அது கூர்வம், கூவம் என்பதாக தெரிந்து வழங்கும். சுவாமிய காலம் வச்சோன்னு என்னடா பண்ணிருக்கீங்க தேருங்க. சுவாமி எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணோம், எல்லாம் பண்ணோம், எவ்ரி திங் கால்குலேட்டட். எது எங்க போய் லான்சிங், எங்க எப்படி அடிக்கணும், எது டார்கெட், எல்லாம் மிஸ் பண்ணிட்டோம் சுவாமி. உன்னே ஒன்னு மிஸ் பண்ணிட்டோம், உங்களுடைய வெயிட்ட கால்குலேட் பண்ண விட்டோம். ஏன்னா நீங்க காலை வச்ச உடனே இப்படி தேர் முறியுது, அப்போ உங்க வெயிட் என்னதா சுவாமி, அதை மட்டும் விட்டுட்டோமா. சுவாமி பார்த்த அப்படி திருக்கோலத்தோடு இருந்து காட்சி கொடுத்த இடம் இந்த திருவிற்கோலம். அப்படி அவர் சொன்னாரா, இதுல எல்லாம் நான் போய் போருக்கு போய் நான் ஜெயிப்பேன்னு நீ நினைக்கிறியா, காலை வச்ச உடனே இது முறியுது, என்ன ஏன் முறிஞ்சுது அப்படின்ற அந்த செய்தியும், தேரினுடைய அச்சு முறிந்த இடம், அதை எப்படி இங்கே திருப்புகலூரிலே அற்புதமாக எடுத்து சொன்னாரோ, மலையே சிலையாக முனிந்தான் என்பதாக சொன்னாரோ, அதை போல அச்சு முறிந்த செய்தியை திரு அச்சிறுபாக்கம் என்ற இடத்திலே, அச்சிறுபாக்கத்திலே சொல்லுவார். அப்படி இந்த தேரினுடைய அச்சு முறிந்ததாக அமைந்து கொண்ட நிலையிலே தேவர்கள் எல்லாம் நினைச்சாங்க, இவர் மட்டும் இவன் தேரை பயன்படுத்தி இந்த முப்புறத்தை எரிச்சிருந்தான்னு வச்சுங்க. போற போதே சுவாமியினுடைய காலில் படுற மாதிரி சந்திரன் சூரியன் சொல்லிட்டான், என்னுடைய நான் தானே சக்கரமா இருக்கு, நான் மட்டும் உருளன்னு சொன்னா இந்த தேர் போதுமா சுவாமி தான் ஜெயிக்க முடியும். அங்க குதிரைகள் எல்லாம் சொல்லிச்சா, நாங்க வேகமா போறதுனாலதான் சுவாமி போய் அங்க ஜெயிக்க போறாரு, நான் அம்பா இருக்கிறதுனாலதான் ஜெயிக்கிறாரு, நீ அம்பா இருந்த என்ன பிரயோஜனம், நான் டிப்பா இருக்கிறேன், நான் அக்னி தேவன். இப்படி ஒவ்வொருவரும் நம்முடைய செயலால் பெருமான் என்னுகிட்டா, நம்முடைய செயலால், நம்முடைய செயலால் என்பதாக சொல்லுகின்ற போது பெருமானுக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை. பெருமானுடைய அந்த நிலை தன்னளவிலே இருந்து முப்புறம் எரித்தனன், முப்புறம் எரித்தனன் மும்மல காரியம், அப்புறம் எரித்தமை யார் அறிவாரே என்பதாக சொல்லுகின்ற நிலையிலே அந்த முப்புறத்தையும் எந்த ஒரு நிலையும் இல்லாமல் அப்படி புன்முறுவல் செய்தார். மூன்று புறமும் அப்படி புன்முறுவல் செய்து மூன்று புறத்தையும் அழிக்கின்ற அந்த நிலையிலே ரொம்ப அற்புதமாக நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் இந்த திருவிற்கோலம் என்று சொல்லக்கூடிய இந்த தலத்திலே அங்கே தீண்டா திருமேனியாக விளங்குவது அந்த திருமேனி. இன்றும் அந்த திருவிற்கோலத்தினுடைய திருமேனி அதிக மழை ஆனது வருவது என்கின்ற அந்த அறிகுறி இருந்தது என்பதாக சொன்னால் மேனியிலே நிறம் மாறும், அதிக பஞ்சம் வருகின்றது என்பதை காட்டுவதற்கும் மேனியிலே நிறைமாறும். அப்படி இந்த உலகத்திலே இந்த இந்த செய்திகள் இவையெல்லாம் நிகழப்போகின்றது என்பதை தன்னுடைய மேனியினுடைய வண்ணத்தை கொண்டே அவர் காட்டுகின்ற காரணத்தினாலே அதன் திருமேனி அதிசய திருமேனியாக விளங்குவது. அதை திரிகால சம்பந்தர் பதிவு செய்கிறார் இரண்டாவது திருப்பாடலிலே, ஐயன் நல் அதிசயன் என்பதாக சொல்லி பதிவு செய்யும் ஒரு அற்புத திருப்பதிகம். இந்த திருப்பதிகத்தினுடைய பாடல்களை சிந்திப்போம். போனார் இல்லையா, போருக்கு போறப்ப தனியா போனாரா எப்படி போனாரு? போருக்கு போறப்ப இவர் தனியா போல, அம்மாவோடு சேர்ந்து உமையோடு சேர்ந்துதான் போருக்கு போயிருக்கிறார். போருக்கு போறப்ப எல்லாரும் தனியா தான் போவாங்க. இதுவரையிலும் நடந்த போர் எல்லாமே, போருக்கு போகும்போது யாருமே தன்னுடைய மனைவி அழைச்சிட்டு யாராவது போருக்கு போயிருக்காங்கன்னு நீங்க சொல்லுங்க. வழி அனுப்பி விடுவாங்க, வெற்றி திலகம் போடுவாங்க, நீ ஆச்சு உன்னுடைய போராச்சு, வந்தா வா இல்லன்னா இல்ல அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுற வேண்டியதுதான். ஆனா போருக்கு பெருமான் போறாருன்னா கூட என்னங்க, சரியா? போருக்கு பெருமான் போறாருன்னா கூடவே அம்மாவும் போறாங்களாம். இவர் மட்டும் அவர் முப்பரத்தை எடுத்து சரிச்சாருன்னு நீ நினைச்சிட்டு இருக்கிற, இல்ல இல்ல, பெண்ணின் நல்லாளுடும் பெருந்தகை இருந்த காரணத்தினால்தான் அங்கு அந்த முப்புறம் எரிந்தது என்பதை காட்டும் முகமாக உருவினார் உமையோடு ஒன்றி நின்றதோர் திருவினான். அற்புதமான நிலை இறைவனுடைய திரு என்பது, இறைவன் என்று சொல்லக்கூடிய நிலையிலே நாம் எல்லாம் நம்ம அறியக்கூடிய நிலை என்ற நிலையிலே இப்ப வந்திருக்கிறோம். ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலான நிலையிலே நிற்கும் சிவத்திற்கு பரசிவம் என்று பெயர். எல்லாவற்றிற்கும் மேலான சிவம், மேலான சிவம்னு சொன்னா நாம் அந்த சிவத்தை உணர முடியாது. தன்னளவிலே சொரூப நிலை என்று சொல்லக்கூடிய சொரூப நிலையிலே நிற்கக்கூடிய சிவம் பரசிவம் என்பது. இது திருவடி புகழ்ச்சியை ஆரம்பிக்கின்ற பொழுது பரசிவம் என்பதாக அர்த்தம். வள்ளுவர் வள்ளல் பெருமான் தொடங்குகின்ற பொழுது பரசிவம், திருவடியினுடைய தொடக்கம் அது எங்கே இருந்து வந்தது என்பதாக சொன்னால், பரசிவமாக இருக்கின்ற பரசிவத்தை நாம் அறிந்து கொள்ள முடியாது. அப்படி நாம் அறிந்து கொள்ளும் நிலையிலே இந்த பரசிவமாக விளங்குவது இறங்கி வந்து அம்மையும் அப்பனுமாக இறங்கி வந்து இந்த எல்லா உயிர்களும் அறிய வேண்டுமே உணர வேண்டுமே என்ற நிலையிலே இறங்கி வருகின்ற நிலை மாதர்பா. அப்படி பெருமான் இறங்கி வந்து அருள் புரிகின்ற அந்த தன்மையை அது திருவினான் என்பதாக சொல்லி வளர்ச்சடை திங்கள் கங்கை கங்கையான் வெறுவி வானவர் தொழ வெகுண்டு நோக்கிய செருவினான் உறைவிடம் திருவிற்கோலமே. அந்த பார்வை பார்த்தார், எல்லா அந்த முப்பூரங்களும் அப்படி இருக்கிறது, அந்த முப்பூரத்தையும் பெருமான் அப்படி பார்த்தார். பார்த்து அப்படி நக்கலா சிரிச்சார், என்னடா இது அப்படி உடனே பாச்சு மூன்று புறமும் அங்கே இருந்து. அப்படி அந்த மூன்று புறத்தையும் பெருமான் அந்த நிலையிலே, ஆனா பாக்குறப்ப எப்படி இருந்தது, பெருமான் ரொம்ப கோபப்பட்டு அப்படியே ஆஹாஹா சிரிச்சு அந்த முப்புறக்க எரிச்சாரா அப்படின்னு சொன்னா, இல்ல இல்ல ஒண்ணுமே இல்ல, பெருமான் அப்படியே லேசாக அப்படி வந்த புன்முறுவல் பூத்தார், லேசா கண்ண திறப்பார், மன்மத எரிஞ்சிருவான் அப்படி எல்லாம் அப்படி லேசாதான் பாப்பார், பையவே செய்வார், ரொம்ப எல்லாம் செஞ்சா அவ்வளவுதான் தாங்க. அப்படி இறைவன் செய்த அந்த செயலை காட்டும் முகமாக அமைத்த இரண்டாவது திருப்பவர்
Oh,
தலைவா உன்னை வேண்டிக் கொள்வேன் தவநெறியே, தலைவன் என்று சொல்லக்கூடிய நிலையிலே சிவத்தை வைக்கின்ற அந்த தன்மைக்கு ஐயன் என்பதாக சொன்னால் நல் அதிசயன். இறைவன் என்று சொல்லக்கூடியவன் அவன் எப்படிப்பட்டவன் என்பதாக சொன்னால் எந்த வேடம் வேணுமானாலும் எடுப்பார், எப்படி வேணா எடுப்பார், எந்த நிலையிலேயும் வருவார், எப்படி வருவார். சுவாமிக்கு இதுதான் வேடம், இப்படிதான் இருப்பார்னு நினைச்சு ஏமாந்து போனவர்கள் லிஸ்ட்ல ஒருத்தர் சுந்தரர் பெருமாள். சுவாமி இப்படிதான் வருவார், இப்படிதான் வந்து நமக்கு அருள் புரிவார், இப்படி வந்தால் சுவாமி அப்படின்னு நினைச்சுட்டேனே சொல்லி நமக்கெல்லாம் உணர்த்தும் திருப்பாடல்கள் சுந்தரமூர்த்தியினுடைய திருப்பாடல்கள். அவர் குறிக்கின்ற நிலையிலே சொல்லுவார், சுவாமி வராருன்னு சொன்னா தலையில கங்கை இருக்கும், கையில சூளம் இருக்கும், இப்படிதான் சுவாமி வருவார் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேனே. ஆனா எப்படி வந்தார் இவரு புத்தியர் வேடத்துல வந்தார்னு சொல்லி ஐயா கை காட்டுறீங்க. அவர் ஐயா தடுத்தாட்கொண்ட புராணத்துல வந்தாரு. இப்ப சுவாமி எந்த வேடத்திலயும் வரலாம், எதை வேணும் திருமூல பெருமான் சொல்லுவார், சுத்த சிவம் குருவாய் வந்து அத்தனை நல்கும் ஆற்றால். சுத்த சிவம் குருவா வரும், எந்த ஒரு உருவத்தையும் நல்ல ஆன்மாக்களுடைய அந்த உருவத்தை எடுத்துக்கொண்டு அதன் மேலே வரும். சரி, அப்படி இருக்கக்கூடிய அவர் எப்படிப்பட்டவர் என்பதாக சொன்னால் அவருடைய அதிசய நிலை என்பதாக சொல்லுகின்ற அந்த அதிசயத்தினுடைய எல்லை எங்கே காணலாம் சொன்னா திருவாசகத்துல சொல்லுவார், சுவாமியினுடைய இந்த இத மாதிரி அதிசயத்தை நீங்க எங்கேயாவது பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதிசய பத்துக்கெல்லாம் நீங்க போவீங்கன்னு தெரியும். ஆனா இல்ல, அவருடைய அதிசயம் என்ற நிலையில அதிசய பத்து அதிசயம் வேற, சுவாமியினுடைய அதிசயம் வேற. அதை எங்க சொல்றாருன்னா திருச்சதகத்துல சொல்றாரு, திருச்சதகத்திலே சொல்லுகின்றார், இந்த மாதிரி ஒருத்தர் செய்ய முடியுமா, இது அதிசயம் இல்லையா, அவரை போன்ற அதிசயம் உடையவர் யார், விச்சின்றியே விச்சதின்றியே விளைவு செய்குவாய், விச்சதின்றியே விளைவு செய்குவாய். இது அப்படியே எடுப்பார் நம்முடைய நாவுக்கரச பெருமான், நரியை குதிரை செய்வான், நரியை குதிரை செய்வான், விச்சதின்றிய நாறு செய்வான். அற்புதமா இந்த ரெண்டும் வித்து இல்லாம விதை இல்லாம விளைச்சல் பண்றக்கூடிய டாக்டிஸ் இருக்கக்கூடிய ஒரே கடவுள் சிவபெருமான். வித்து இல்லாம எங்கேயாவது விளைச்சல் இருக்குமா, விதை இல்லாம, விதை இல்லாம உண்டா? சைவ சித்தாந்தத்துல சவால் விடுகின்ற ஒரு இடம் இது. சைவ சித்தாந்தத்துல நம்முடைய திருவாசகத்துல சைவ சித்தாந்தத்தினுடைய அற்புதமான அந்த நிலையை காட்டுகின்ற ஒரு இடம் நம் விச்சதின்றியே விளைவு செய்வாய் என்பதாக சொன்ன இடம் அது. படிக்கணும்,
விச்சதின்றியே விளைவு செய்வாய்,
சைவ சித்தாந்தம் முழுக்க படிச்சிருக்கணும், சைவ சித்தாந்தத்துல தெளிவு பெற்று இருக்கணும், அப்பதான் விசேன்றிய நாலு செய்வானுக்கு முழுமையா பொருள் சொல்ல முடியும். சும்மா வித்து இல்லாம விளைவு செய்யறதுங்கிறது சொல்லிட்டா உடனே சுமாரன் ஐயா அங்கிருந்து பாப்பாரு, என்ன ஐயா புருடா விடுறீங்க, வித்து இல்லாம என்னையா வரும், அவருக்கு கண்ணுல இருந்தே தெரியுது. சும்மா ஐ கேன் ரீட் ஹிஸ் ஃபேஸ். அப்ப இல்லங்க, அது உண்மையிலேயே அற்புதமான ஒரு இடம். சும்மா சொல்லுவாரா மணிவாசகர் வாக்குன்னா மணியான வார்த்தை இல்ல, அந்த வார்த்தையிலே இருக்கக்கூடிய பொருள் மிக மிக உயர்ந்த பொருளாக அமைக்கணும். அப்படிப்பட்ட ஒரு பொருளாக அமைத்தது இச்சதின்றிய அந்த விளைவு செய்கின்ற நிலை என்பதாக சொல்லி அதிசயன் என்பது அதுவாக அமைத்து நான்காவது திருப்பாடல் 5, 6, 7, 7 இல்ல 8.
விதைத்தவன் முனிவர்க்கு அறம் அப்படின்னு இருக்கும். அறம் முனிவர்க்கு யாரு, எந்த முனிவர்கள்? சனகாதி, சனகாதி முனிவர்கள். அவர்கள் வந்து பெருமாளிடத்தில் கேட்ட பொழுது அவருடைய திருவடியை வணங்கி அவர்களுக்கு எதை விதையாக விதைத்தார் அப்படின்னு சொன்னா, அறத்தை விதையாக விதைத்தார். அறம் விதையாக விதைக்கப்பட்ட பொழுது விளைந்தது சிவபோகம். ஆக அறம் விதைத்தது விளைந்தது சிவபோகம் என்ற குறிப்பு அங்கே மிக அற்புதமாக காட்டிய நிலை. அடியார் மேல்வினை சிந்துவான் உறைவிடம். அங்க போனா அவங்களுக்கு எந்த மேல்வினையும் வராது, இருக்கிற வினைகள் எல்லாம் போயிடும். திருவிற்கோளம் போய் வழிபாடு செய்யுங்கள், அங்கே பெருமான் உங்களுடைய மேல்வினைகளை எல்லாம் நீக்குகின்ற பெருமானாக விளங்குகின்றான். மிகுத்தவன் என்பதாக சொல்லி எட்டு ஆறாவது பாடலில் சொல்லுகின்ற பொழுது, தனக்கு மேலே ஒரு தெய்வம் இல்லாத நிலையிலே, சிவனோடு உக்கும் தெய்வம் தேடினும் இல்லை என்கின்ற நிலையிலே, தனக்கு ஒப்பு இல்லாத அந்த தெய்வமாக விளங்குவது சிவம். ஆகவே அவனை மிகுத்தவன் என்பதாக சொல்லி ஒன்பதாவது திருப்பாடல் அறமறை தொகுத்தவன் அருமறை அங்கம் ஆகமம் வகுத்தவன் பலர்பொழில் கூகமேவினான் அப்படின்னு இருக்கு. அது தொகுத்தவன் அருமறைன்னு சொல்லுகின்ற போது மறைகள் எல்லாவற்றையும் தொகுத்தது, விரித்தது மட்டுமல்ல தொகுத்தும் கொடுக்கும். மறைகளை பெருமான் விரித்ததோடும் இல்லாமல் தொகுத்தும் கொடுத்திருக்கிறார். ஆகவே தொகுத்த நிலையிலேயும் உண்டு இது மறை. ஆகமங்கள் அத்துணையும் அதுல இருந்து வகுத்து கொடுப்பார். மறை என்பது தொகுத்த நிலையும், வகுத்தல் என்பது அதுல இருந்து பிரித்து பிரித்து கிடைக்கின்ற நிலை. அப்படி வகுத்தல் அப்படின்னா வேல் வாங்கு வகுப்பு, திருக்கை வகுப்பு அப்படின்னு சொல்லி வகுத்து சொல்லுதல் அப்படிங்கிற போது அதுல இருந்து ஒவ்வொரு அங்கமாக திருப்பாடல். பெருமான் அங்கே உள்ளுக்குள்ளே அநாகதமாகிய தலத்திலே ஒளித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடம். எது இங்கே ஒளியார் கடலை எங்கே பார்க்க வேண்டும் என்பதாக சொன்னால் பெருமான் இங்கே இருக்கிறார். இங்கே இருந்து ஒளித்துக் கொண்டே இருக்கும். இங்கே எப்ப ஒளி நிற்குதோ அப்ப ஒன்றுதொரு ஆடலை ஒருவி ஆவிதொரும் குன்றுதொரும் ஆடலை தொடங்கி ஆவி மெய் துன்றுதொரும் ஆடலை தொடங்கி ஐவகை குன்றுதொரும் ஆடிய வள்ளல் காமுல மன்றுதொரும் ஆடிய பெருமான் பள்ளலை போற்றுவான் சொல்வார். அப்படி இறைவனுடைய திருவடி என்பது இந்த ஒளியார் கடல் என்பது இந்த உயிரை இயக்கிக் கொண்டிருக்கின்ற சிவத்தை உள்க வேண்டும் உணர வேண்டும் என்ற குறிப்பு. ஏன் ஒளியார் கடல்? இன்னும் ஆக்டிவா இருக்கு இந்த உயிர் உடல்ல. உடல்ல இருக்கும் போதுதான் ஆக்டிவா இருக்கும். உடலை விட்டு அப்படி போயிடுச்சுன்னு சொன்னா இன்ஆக்டிவ். இருக்கும் பொழுது எது எதனால நம்ம ஆக்டிவா இருக்கிறோம் சொன்னா சாப்பிடறதுனாலயா? இல்ல இல்ல, நாம் இன்று நிற்கின்றோம் இந்த வலிமை அத்தனையும் இதற்கான காரணம் என்ன என்பதாக சொன்னால் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சிவங்கிற பேட்டரி உள்ள சார்ஜ் கொடுத்துட்டே இருக்கு. ஒளியார் கடல் உள்ள இருக்கு. அதனால் அந்த ஒளியார் கடலினால் தான் இந்த உயிரானது இயங்கிக் கொண்டிருக்கிறது, பார்க்கிறது, எல்லா வகையான அனுபவம் கிடைக்கிறது. ஆகையினால் தான் இந்த கடலை பற்றி சொல்லுகின்ற பொழுது தில்லை மூதூர் ஆடிய திருவடி கீர்த்தி திருவள் டச்சு விட்டு போச்சா? தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிர் எல்லாம் பயின்றனன் ஆகி. ரொம்ப முக்கியமான வாக்கு இது. அப்படி எல்லா உயிர்களிடத்திலேயும் இந்த திருவடி என்று சொல்லக்கூடிய அந்த திருவடி, அதற்கு அந்த திருவடியினுடைய சிறப்பை சொல்லுவதற்கு அதுக்கு முன்னாடி ஒரு அற்புதமான ஒரு செய்தியை சொல்லுகின்றார். தேரல் இரும்பொழிலும் இரும்பொழிலும் திகழ் செங்கையல் பாய் வயல் சூழ்ந்த ஊரல். அந்த ஊரலிலே எது வடிந்து கொண்டே ஊறிக்கொண்டே இருக்கின்றது என்பதாக சொன்னால் தேரல் என்பது தேன். தேனானது வழிந்து கொண்டே இருக்கிறது. தேன் வழிதல் என்பதாக சொன்னால் அது வெறும் தேன் அல்ல, இறைவனுடைய சிவானந்த தேன் வழியும் இடம் திருவூரல். சிந்திப்பறியன இதுல என்ன செய்தி சொல்றாருன்னா, முன்னாடி சொன்னது முப்புறம் எரித்தவர் உரையும் இடம், அடுத்ததா சொல்ற செய்தி இந்த யானை தோலை உரிச்சாரு பாருங்க, அவரு செய்த இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா இதுதான் அப்படிங்கிற. அதுல ஒரு சிறப்பு சொல்றார், மத்த மதகரியை மலையான் மகள் அஞ்ச அன்று கையால் மெத்த உரித்த விரான். மெத்த உரித்தல், யானை தோலை உரிச்சார் இல்லையா, அப்படி உரிக்கிற போது கையால உரிச்சார், கையால உரிக்கின்ற பொழுது மெத்த உரிச்சார், யானைக்கு வலிக்காம உரிச்சிருக்கிறார் பெருமாள். அந்த வீர செயல்ல இன்னொரு குறிப்பு, எல்லாரும் சொல்ற ஒரு குறிப்பு, மத்த மதகரியை மலையான் மகள் அஞ்ச அன்று கையால், மலையான் மகள் அஞ்ச உரித்தார், இதுதான் பெருமைங்க. இந்த பெருமையை எல்லாரும் எடுத்து எடுத்து சொல்றாங்க, அம்மை அஞ்சுமாறு அந்த யானையின் தோலை உரிச்சார். யாரு விட்ட யானை, எங்க இருந்து வந்தது இந்த யானை, யார் எவனா, சாரதாவனத்து முனிவர்கள் எல்லாம் பெருமான் மீது ஏவி விட்டதுல வந்தது யானை. கரெக்டா, பழுவூர் வீரட்டத்தை பொறுத்தவரையிலும் அது ஒரு புராண செய்தி, எப்படியோ உரிச்சார். இப்ப உரிச்சதுல ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்க போறேன், அம்மை அதை பார்த்து அஞ்சினாள்னு சொல்றார், அம்மை அஞ்சியது யானைய பார்த்தா, உரிக்கின்ற செயலை பார்த்தா, எதை பார்த்து அஞ்சி, ஒண்ணு யானை, இந்த யானை பயங்கரமான மத யானைங்க, அப்படி வருகின்ற அந்த மத யானை, ஐயோ யானை வருது அப்படின்னு அந்த மத யானையை பார்த்து அம்மை பயந்தாளா, இல்ல பெருமான் அந்த யானை தோலை உரிக்கின்ற போது ஐயோ பெருமான் யானை தோலை உரிக்கிறாரே இவருக்கு ஏதாவது ஆயிட போகுதுன்னு அஞ்சினாளா? ஆமா, சொன்னீங்க யானை கட்சி, மான்மீக யார் கட்சி, நான் சொல்றேன் பெருமான் அம்மா வந்து அப்பாவுக்கு ஏதோ ஆயிட போதோன்னு நினைச்சு பயந்தாங்க அப்படிங்கிற. வான்மீகி யார பார்த்து எதுக்காக அம்மா பயந்தாங்க? வீர செயல்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் என்ன பயம், யானை கட்சி தானே, வீர செயலை பார்த்து பெருமிதம் தானுங்க படறோம், ஏன் பயப்படணும், பயந்தது எதுக்கு, அதுதான் முக்கியம். இப்ப கேள்வி என்னன்னா, பயந்தது எதுக்கு, வீர செயல் செஞ்சாருன்றதுதான் இருக்கு, அம்மா பயந்தது எதுக்கு, இதுவரையிலும் நம்ம ஆராய்ச்சி பண்ணாததுங்க, இன்னைக்கு இத டாபிக்கா பெருமானே குடுத்துருக்கிறார், எடுப்போம். யானையா பெருமானா? பெருமான் தானா? சரி, நீங்க சரவணன், யானையா? யானை பார்த்து பயந்தாங்கன்றீங்க, உரிச்சத பார்த்து இப்ப நீங்க,
சரி, எல்லாரும் சொல்றது நாலு பேரும் சொல்லியிருக்காங்க, அம்மையை அச்சம் போட்டுறதுக்காக தான் பெருமான்
அஞ்சரத்துக்கு என்ன ரீசன் நீங்க சொல்லிக்கிட்டு
அஞ்சறது சொல்லணுமா, அது சொல்றதுனுடைய குறிப்பு என்னவா இருக்கும்?
தொடர்ந்து வகுப்பினை நிறுத்தி